இது வந்து இரண்டாவது ஒரு பேனல் டிஸ்கஷன். இது வந்து ஒரு புதிய ஒரு அணுகுமுறை. இது சில தலைப்புகளின் கீழே நம்ம பேசும்போது பெரிய பெரிய விஷயங்களை சுலபமாக புரிந்து கொண்டதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம சேலத்தில் பண்ணும்போது அது முதல் முறையாக இருந்ததுனால எந்த அளவுக்கு அது பணம் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு 4-5 முறைகள் நம்ம செய்யும் போது இதுல வந்து ரொம்ப முழுமையான பலனை நம்ம பெற முடியும். ஆனால் முதல்ல நடந்த அந்த பேனல் டிஸ்கஷன்ல ஆனால் நடந்ததுக்கு எங்களுக்கு எங்களுக்கே தெரியாம இருந்துச்சு. அப்போ கேட்கிற உங்களுக்கும் முழு அளவுல பலன் இருந்திருக்குமான்றது சொல்ல முடியாது. அதனால அனைவரும் இது வேண்டாம், இந்த இந்த முறையை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஜெக்டே கேட்டுக்கிறோம் நாங்க அப்படின்னு. ஆனால் இது ஒரு சிறந்த முறை. பெரிய பெரிய விஷயங்களே சுலபமான முறையில மக்களுக்கு, அதாவது சகோதரர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுக்க மாட்டோம், அரை மணி நேரம் தான் டைமிங்க. அதே போல விருப்பம் சொல்லக்கூடிய சகோதரரும் ரொம்ப கம்மி தான் பேசுவாங்க. இந்த கம்மி டைம்ல எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவங்க நம்ம ட்ரை பண்றோம். அதுல அவ்வளவு விஷயங்களை நீங்க தெரிந்து கொண்டா அது போதும். இன்றைய பேனல் டிஸ்கஷனுடைய தலைப்பு என்னவே, பைபிள் ப்ரோபோசி டுடே. இந்த இக்காலத்துக்குரிய வேதாகம தீர்க்க தரிசனம் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது குறித்து சில விஷயங்களை இன்றைக்கு உங்க முன்பாக நம்ம பேசுறதுக்கு விரும்பி இருக்கிறோம். ஏனெனில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்ப ஒரு முக்கியமான, மனித வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு காலம் என்று நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் இந்த உலகமானது முடிவுக்கு போய் கொண்டிருக்குது. ஒரு புது யுகம் இந்த உலகத்துல உள்ளாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இருள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை விட்டு வெளியில போயிட்டு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல பெருகி கொண்டு வருகிற இந்த ஒரு காலத்துல நாம் வாழ்ந்திருக்கிறோம். இது குறித்துதான் நம்ம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பற்றி நம்முடைய மூத்த சகோதரராக இருந்தவர்கள் 2 வாரியம்ல 4 அதிகாரம் இதனுடைய கடைசியில ஒரு போயம், ஒரு ஒரு பாடல் எழுதுகிறார். அது ஆங்கிலத்தில் இருக்குது, அது தமிழ்ல மொழிபெயர்த்து. தமிழ்ல மொழிபெயர்க்கிற சகோதரர் விழுப்புரத்தில் இருக்கிற சகோதரர் தான் மாஸ்கோ அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன்னா சேலத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கவங்க அவர் வந்து சில பாடல்கள், அதாவது போயம்ஸ்ல அவர் மொழிபெயர்த்திருந்தார். அதனால் அவர்கிட்ட சொல்லி இந்த பாடலை மொழிபெயர்த்திருக்குது, அவர் உங்களுக்காக இதை வாசிக்க சொல்லி அவர் கேட்டுக்கிறார். இங்கிலீஷ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலாம், இங்கிலீஷ்ல கூட நம்ம வாசிக்கலாம். அதை தொடர்ந்து தமிழ்ல கூட நாங்க இங்கிலீஷ்ல வாசல. We are living, we are dwelling in a grand and awful time, in an age on ages telling. To be living is sublime. Hark, the rumbling in the engines, iron crumbling with the clay. Hark, what sound this creation groaning for a better day. Scoffers scorning, heaven beholding, thou hast but an hour to fight. See prophetic truth unfolding. Watch and keep thy garments white. Oh, let all the soul within you, for the truth's sake, go abroad. Strike, let every nerve and sinew tell on the ages, tell for God. என்று அந்த ஒரு பாடல், இனிமையான பாடல். அதுதான் போல தமிழ்ல உங்க வங்கியில வரைக்கிறேன். பகத்து பயங்கர காலம் அதில் பாரினை குடியாய் வாழ்க்கையது. பகத்து பயங்கர காலம் அதில் பாரினை குடியாய் வாழ்க்கையது. யுகா யுகங்களை அறிவிக்கும் யுகமே, இதிலே வாழ்வதில் பெருமை மிகுமே. யுகா யுகங்களை அறிவிக்கும் யுகமே, இதிலே வாழ்வதில் பெருமை மிகுமே. களிமண் இரும்புடன் கலந்து நுழுங்கும் உலக ஜாதிகள் உருமலை கேளும். களிமண் இரும்புடன் கலந்து நுழுங்கும் உலக ஜாதிகள் உருமலை கேளும். ஒரு நாள் பொழுது விடியாதோ என ஏங்கும் சிருஷ்டியின் சத்தம் அதோ. ஒரு நாள் பொழுது விடியாதோ என ஏங்கும் சிருஷ்டியின் சத்தம் அதோ. படியாசக்காரர் இகழ்ந்துடுவாரோ பர்லோகம் அதனை பார்த்துகள் ததுமோ. படியாசக்காரர் இகழ்ந்துடுவாரோ பர்லோகம் அதனை பார்த்துகள் தரிசனங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது
சபை இசை கண்டிப்பா அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் ரொம்ப தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம்.
அதே போல நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் செல்வராஜ் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனம் பைபிள் தீர்க்க தரிசனம் கூட இன்றைக்கு உள்ளே தீர்க்க தரிசனம் பற்றி நீங்கள் கூட ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல
முடிக்கிறேன். இந்த ரெண்டாவது பேனல் டிஸ்கஷன்ல வாய்ப்பு கொண்ட நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற சகோதரர்களுக்கும் இந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரன் சொன்ன விதமாக வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சபை அங்கங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு என்கிறதான நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கு இப்போ நான் தெரிந்து கொள்ளதான ஒரு வேத பகுதி, ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது மத்தவர்களுக்கான சுவிசேஷத்தில் 24 அதிகாரம் நம்ம அநேக விஷயங்களுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் சகோதரர் கூட நமக்கு முன்னதாகவே அநேக காரியங்கள் நம்ம விளக்க சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அதற்கு 37 வசனமும் மற்றும் 38 வசனத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதான பிசிக்கலாக நம்ம உலகத்திற்கு நிறைய காரியங்கள் சம்பவங்கள் நம்ம வந்து முன்னோக்கி பார்க்கும் பொழுது நோவுடைய காலத்தில் எவ்விதமாக நடந்ததோ அதே விதமாக மனுஷகுமாரிய காலத்தில் கூட நிச்சயமாக நடக்கும் என்பதை நம்ம மிக தெளிவாக நம்முடைய பிரதான தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள், புசித்தார்கள், அவங்க குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு அநேக காரியங்களை நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்ம ஜனங்களை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு தெரியுது. இது கடைசி காலமாக இருக்கிறதுனால சபை அண்ணனாக நாம் இருக்க பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு காரத்தையும் இது நம்ம பார்க்கும்போது இன்னும் அதிகமாக நாம் துரிதமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அன்பான சகோதர சகோதரிகள், இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அநேக நிகழும் பொருளும் பழைய ஏற்பாட்டையும் சொல்லிட்டு நம்முடைய கர்த்தரை இயேசுவும் அநேக விஷயங்களை இந்த உலகத்தின் முடிவு குறித்து இந்த காலங்களை குறித்து அநேக விஷயங்களை பேசுகிறான். அதுதான் சகோதரர் சொன்னாங்க மத்தேயு 24 அதிகாரம் நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதே போல் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் இவர்களை குறித்து கூட நீங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து சகோதரர் புருஷன் அவர்கள் என்ன சொல்றார்கள்?
தேங்க்யூ பிரதர். ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கிறது நான் நினைக்கிறேன் புது சிருஷ்டிக்கு. ஏனென்றால் இந்த கடைசி சபை பகுதியில் நம்ம இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் நம்ம சுவிசேஷ யுகத்துடைய முடிவில் வாழ்கின்றோம். கூட நம்ம நல்லா தெரியும் 2 உலகத்தின் முடிவில் வாழ்கின்றோம். ஆனால் முடிவு சொல்றோம், முடிவு காலத்தில் இருக்கிறோம் சொல்றோம், ரொம்ப சீக்கிரமா முடிவு வந்து சொல்றோம். ஆனா அது எப்போ, அது எப்படி நம்ம தெரியாது இருந்தானா உண்மை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. ஏனென்றால் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஆனா யோபு புஸ்தகத்துல 25 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு முக்கியமான வசனம், நிறைய நம்ம தியானிக்கலாம் அதை பத்தி, யாராவது வாசித்தா நல்லா இருக்கும். சாரி 24:1 மன்னிச்சேன். பாத்தீங்களா, சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் தான் இந்த திட்டம் பண்ணிட்டார், அவர் தான் அந்தந்த காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். நாம அவருடைய நாமத்துக்கு கனம் கொண்டு வரணும், நாம வந்து ஒரு உண்மையான ஓட்டத்தை ஓடணும். ஆனா எப்படி ஓடணும், என்னெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வந்து காலம் தீர்க்க தரிசனத்தின் ஆராய்ச்சியில தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த காலம் தீர்க்க தரிசனம் ஆராய்ச்சி நாம யோசனையில ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒரு புது சிருஷ்டிக்கு சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பச்சா கூட நீங்க பார்ப்போம், ஜாமக்காரம் ஜாமக்காரன் வெயுங்கள், அது என்ன அர்த்தம்னா தீர்க்க தரிசனமுடைய ஆராய்ச்சி செய்யுங்கோ. அது எப்படி இருக்கு தெரியுமா, என்னுடைய எக்ஸாம்பிள் கொடுக்கும் போது அது புது சிருஷ்டிக்கு
சகோதர சகோதரர்களே, அவர் விருத சொன்னது போல நம்ம அனைவரும் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்குது. குறிப்பாக பழையர் போட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் மற்றும் நிழல்கள் சொல்லிக்கிட்டு, அதுல இது சம்பந்தமாக ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல மூன்று பெரிய சகோதரர்கள் இதை பத்தி ஒரு பெரிய அளவில் ஒரு பேனல் டிஸ்கஷன் அவங்க பண்ணாங்க. அதுல வந்து வெளிப்படுத்த ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பத்தி அவங்க பேசினாங்க. அதே போல எலிசாவினுடைய காலங்களில் நடந்த சில நிழலும் பொருளும் இன்னும் அநேக விஷயங்கள் குறித்து அவர் பேசி அதை பத்தி நம்ம விவரமா பார்க்கணும்னா ரொம்ப டைம் ஆகிறதுனால சில விஷயங்கள் மாத்திரம் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் உங்களுக்கு சொல்லலாம். அதுல இப்ப ரெண்டாவது கொஸ்டின்ஸ் நம்ம என்ன போறோம் எங்க போறோம்னா, உதாரணமா இன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தின் முடிவு காலத்துல சபையும் அதனுடைய கடைசி அனுபவங்களும், அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த மகா பாதகம் அந்திகிறிஸ்து அமைப்புகளுடைய நிலைமை என்ன, அந்திகிறிஸ்து அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்பதை பற்றி கூட நம்ம வந்து சொல்ல வேண்டியது. அது குறித்து முதலாவது நம்முடைய சகோதரர் பிரபாகரன் அவர்கள் சொல்ல வேண்டும். கன்சர்னிங் தி சிஸ்டம் ஆஃப் பேபிலோன்,
பேபிலோன் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் பொதுவா பேபிலோன்ல த்ரீ எலிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த அமைப்புல ஒரு மூன்று பாகம், அந்த மூன்று பாகம் சேர்ந்ததற்கு பின்பு தான் சில முக்கியமான காரியங்களை வரும் காலங்களில் செய்து இறுதி அழிவுக்குள்ள அந்த அமைப்பு அமைப்போம். அந்த அமைப்புகள் பற்றி நாம் சொல்லும் போது மிருகம், மிருகத்தின் சொருபம், அப்புறம் வல்சர், இந்த மூன்று விஷயங்கள் நாம் அநேக வகுப்புகளை நாம் கேட்கணும். செய்வார்கள் சுவிசேஷம் 13 அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார், அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி வரணும், vitalization of the image of the beast. முதல்ல நிறைவேறி இவர்கள் மூன்று பேரும் அந்த ஒருங்கிணைந்து அந்த இயற்கையான காரியங்களை நிறைவேற்றி அப்புறமே அழிவுக்கு போய் தனித்தனியா போறது பாபிலோன் சிஸ்டம் பற்றினோம் தீர்க்க தரிசனங்கள். இது எல்லாம் நாம் இப்பொழுது ரொம்ப தீர்க்கமாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசன வசனங்கள். தேங்க்யூ.
அதற்கு அடுத்தபடியாக சொல்வதற்கு செல்வராஜ் சொல்ல விரும்புகிறீங்களா?
பாபிலோன் குறித்து நம்ம கடைசியாக இந்த நாட்கள பார்க்கும்போது நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் உலகில வந்திருக்கும் போது முதலாவது அவர் இந்த பாபிலோன் அநேக காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் உலகில் நாம் வந்து தெரியும். இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் இதில் பார்க்கும்போது கிறிஸ்ட் இந்த பாபிலோன் மேல கூட அவருடைய பார்வை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதரர் அநேக காரியங்களை சொல்லிட்டார், அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் கூட. இருந்தாலும் நம்ம அந்த வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தில் 21 வசனத்தை கூட எடுத்து பார்க்கும்போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்கிறத குறித்து சொல்லியிருக்கிறார். ஒரு இயந்திரக்கல் எடுத்து பலமுள்ள ஒரு தூதன் ஒரு இயந்திரக்கல் எடுத்து அவர் கடலில் அது போட்டு இவ்விதமாக மகா பாபிலும் அந்த கடைசி நாட்களில் அது அழிந்து இருக்கும் என்பதை குறித்து அந்த வசனத்து மூலமாக தெரியப்படுத்துவதை இங்கே காண்பிச்சு நாம் பார்க்கிறோம்.
அடுத்தபடியாக கூட சொல்லலாம்,
ரெண்டு சகோதரர் பேசிட்டு இருக்கிற வசனங்கள் மேல கூட கொஞ்சம் சொல்றதுக்கு பேச விரும்புறேன். சகோதரர் பிரபாகர் வந்து வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 8 வசனம் அந்த மிருகம் பத்தி பேசினாரு. அது பாதாளத்துல போயிட்டு இருக்குது, அது பாதாளத்திலிருந்து எழும்பி வரும். ஆனா நம்ம இப்போ சரித்திரம் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த மிருகம் எழும்பி வெளியே வந்துட்டு இருக்குது. அதாவது அந்த பாதாளம் வந்து ஒரு வல்லமை இல்லாத நிலைமை குறிக்குது. இப்போ ஒரு போப்புடைய ஊழியத்தின் மூலமாய் அவர் இப்பதான் இறந்து போயிட்டு போப் ஜான் பால் II கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமுடைய ஊழியத்துல அவர் ஒவ்வொரு தேசத்துல போயிட்டு இஸ்ரேல போயிட்டு ரஷ்யால போயிட்டு எல்லா இடங்கள்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பி அந்த ரோமன் கத்தோலிக் இருக்கிற அமைப்புக்கு ஒரு மரியாதை நிலைக்கு திரும்பி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ இருக்கிற போப் வந்து அந்த வாங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு ஆசீர்வாதமான இருக்கிற நிலைக்கு அவர் வந்து ஏறிட்டு உட்காந்துக்கிறாரு. ஆனா உண்மையான வேலை இந்த வேலை பாதாளத்திலிருந்து எரிஞ்சி வர்றது வேலை வந்து போப் ஜான் பால் II அவர் 25 வருஷமுடைய ஊழியத்துல அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஞாபகம் இருக்கும் போப் ஜான் பால் II மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னே ஜார்ஜ் புஷ் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் வாட்டிகன்ல போயிட்டு அந்த ரொம்ப ஒரு சீக்ரெட் கார்டன் அதாவது போப்புகள் அங்க போய் தியானம் பண்ணுவாங்க. எந்த ஒரு தலைவர் வந்து அந்த கார்டன்ல போகிறதுக்கு அனுமதி இல்ல. ஆனா போப் வந்து ஜார்ஜ் புஷ்க்கு அனுமதி கொடுத்து அந்த கார்டன்ல வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஒண்ணு போப் வந்து ரொம்ப முக்கியமானவர் ஆகும் ஜார்ஜ் புஷ் அவர் தேடி வர்றதுக்கு. ஜார்ஜ் புஷ்க்கு கனம் கொடுக்கும் போது போப்பு கூட தேடி நிற்கிறார் ஒரு செல்வாக்கு
கடைசி கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபையுடைய நிலை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு வசனத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தியான சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வசனங்களை நாம் இதுக்கு முன்பதாக கூட இதை பற்றி அநேக சகோதரர்கள் சில கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ இதை குறித்து பார்க்கலாம். யோகன் ஸ்தானங்கள் கர்த்தா இயேசு கிறிஸ்து புதிராக வகையில் வந்திருக்கும் பொழுது ஸ்தானம் யோகனுடைய கடைசி நிலையை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு சில காரியங்கள் வந்துட்டு ஏரோதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஏரோதை வந்துட்டு தவறான ஒரு சம்பந்தம் ஏரோதை அறிவித்து வச்சிருக்கும் போது அந்த விஷயத்தை யோகன் வந்து தெரியப்படுத்துறார். அப்போ சொல்லும் பொழுது உடனே வந்துட்டு இவருக்கு ஒரு தண்டனை அவர் வந்து சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவில் வந்துட்டு தன்னுடைய மகள் மூலமாக வந்து ஒரு நடனம் செய்வதற்காக அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது. வந்து கிடைக்கும் போது அந்த சான்ஸ் தான் நடனம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஏரோ வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக கேட்குறார். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரைக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ என்ன கேள்வி சொல்றோம்னா யோகஸ்தானுடைய தலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது நம்ம பார்க்கணும். இதை நம்ம கம்பேர் பண்ணி ஸ்பிரிச்சுவல பார்க்கும்போது இப்போ நம்ம ஆண்டிகிரைஸ்ட் பற்றி நம்ம பார்த்தது போல அரசியலும் அடுத்து கிறிஸ்டியானிட்டி எல்லாம் யூனிட்டி ஆகிட்டு அவங்களுடைய சப்போர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அரசியல் கிட்ட அவங்க சப்போர்ட்ஸ் வாங்கி கடைசி வந்துட்டு அவங்க சபை யுத்தம் செய்வதற்காக வராங்க. அப்ப என்ன
உபத்திரம் நடக்க போகுது. அப்ப இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாரை எளியா
ஒரு மிகப்பெரிய சாட்சியம் இருக்கும். சபையுடைய உபத்திரவத்தின் மூலமா சபைக்கு கிடைக்க போற உபத்திரவத்துல அவர் வந்து சொல்லக்கூடிய சாட்சி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அது இருக்கும். அவங்களுடைய உபத்திரவத்துலதான் அது வெளிப்படும் என்று நம்முடைய கத்தராக இயேசு தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள அவர் சொல்லி போயிருக்கிறார் நம்ம அறிவோம். ஆனா சபைக்கு கூட ஒரு பெரிய உபத்திரம் இருந்தாலும் கூட அந்த உபத்திரம் அது அவர்களை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும் என்று
நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும், உங்களுக்கு இதுக்கு
அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல ஏற்கனவே ரஷ்யாவுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதே போல ஐரோப்பிய தேசங்களுடைய பொருளாதாரமும் சீர்குலைந்து வருகிறதாக அங்குன நியூஸ்ல நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. ஆனால் இந்தியா மற்றும் சைனாவுடைய பொருளாதாரங்கள் ரொம்ப திறப்பட்டு வருவதாக கருத்து கணிப்பான சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவும் சீனாவும் அவ்வளவு சீக்கிரத்தில் விழாது அப்படின்னு அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இந்த ஜனங்கள் அதனால்தான் நிறைய நகை 20,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ஆனா நகை 20,000 ரூபாய் ஏன் விற்கிது அப்படிங்கிறது தெரியவில்லை. ஏன்னா இதனுடைய பொருளாதார பணவீக்கத்தின் மூலமாக தான், ஏன்னா எந்த ஒவ்வொரு நாட்டினுடைய பணம் வந்து எதை வச்சு அச்சடிக்கிறாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய தங்கத்தின் தங்கம் எவ்வளவு இருக்குதோ அதை வச்சுதான் அவங்க அடிக்கணும். ஆனா இந்த தங்கம் என்ன ஆகிடுதுன்னா அநேக நாடுகளில் ரொம்ப குறைந்தவராயிருக்கும். அதுல குறிப்பா அந்த 2 டவர் அடிச்சாங்க அமெரிக்காவில், அதுல வந்து அந்த அவங்க கொண்டு போய் அடமான வச்சிருக்கிற பல்வேறு நாடுகளுடைய தங்கம் வந்து அதே சாகலாயிருக்கும் அந்த வெப்பத்துல போய். அதனால நீங்க வந்து தங்கத்தினுடைய இருப்பு எல்லா நாடுகளிலும் கம்மியா இருக்குது. அதனால என்ன இருக்குன்னா இதனுடைய விலை, இதனுடைய விலை அதிகமாக போயிட்டு இருக்குது. எந்த நேரம் வேணாலும் விழல. இது வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ்ல நம்ம படிக்கும் போது இப்பொழுது தங்கம் வாங்குறதுடைய ஆர்வம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா அந்த எக்கானமி ரொம்ப வீக்காகி போயிட்டு வருது. ஆனா இந்தியா மற்றும் சைனாவுடைய பொருளாதாரம் வந்து நிலைச்சிருக்குது. இப்போதான என்ன காரணம்னா மனிதனுடைய பல மேன் பவர் இருக்குது, அதனால எப்படி மேலே வந்துடுவோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கிறாங்க. ஆனால் கத்ரா இயேசு அப்படிங்கிற அவர் இரண்டாவர்களை எல்லா நாடுகளையும் சீர்குலைய செய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கூடிய விரைவில் எல்லா நாடுகளும் சீர்குலைந்து விடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏனென்றால் நம்முடைய ஜெபமும் அதுதான். உம்முடைய ராஜ்யம் வருக, கண்ணுக்கு தெரிகிற உம்முடைய ராஜ்யம் வருக என்று நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறேன். அடுத்தபடி 5வது கொஸ்டின் என்ன சொல்லலாம், இது கூட ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன பார்க்கணும்னா, அது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்றைக்கு நீங்க இது கூட நியூஸ் பேப்பர்ல கடந்த வாரங்களில் இஸ்ரேல்ல அதாவது அமெரிக்காவுடைய பின்னணியில இஸ்ரேல் மற்றும் அரபு தேசங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்பாடு பேசணும்னு சொல்லிட்டு அங்க ஒபாமா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இதுல வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. பெரிய பெரிய ஆட்சிகள் தெரிஞ்சிருக்கிறாங்க, அநேக எழுத்தாளர்கள் ரொம்ப ஆச்சரியமானது. வேதத்தின் படியே அவர்கள் வந்து எழுதுறாங்க. அதனால இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்மளுக்கு என்ன வெளிச்சம் கொடுக்குறது சகோதரர் பிரபாகர் சொல்லுவார்.
சகோதரர் சொன்ன பிரகாரம் மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் குறித்த தீர்க்க தரிசனம். சமீபத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காரியங்கள், இனிமேல் நிறைவேறப் போகிற காரியங்கள், இஸ்ரேலை பொறுத்த மட்டில் நாம் அநேக அதிகாரங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக சங்கீதம் 83வது அதிகாரம், எசேக்கியேல் 37வது அதிகாரம், 38, 39வது அதிகாரம், இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்து சம்பந்தப்பட்டு கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய மிக மிக முக்கியமான தீர்க்க தரிசனம். ஆனால் இப்ப நாம் ஏற்கனவே அடிப்படை வகுப்புகள்ல இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்படுவது பற்றி 37வது அதிகாரம் பார்த்திருக்கோம். அதுல ஒரு வசனத்தை மாற்றம் வாசிச்சு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அந்த வாக்கு தத்தம் எப்படி இருக்குது அதை நம்ம பார்த்து அது நிறைவேறுவதை குறித்து ரெண்டு சில கருத்துக்களை பரிமாறி கொடுத்துருக்கிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 12 மற்றும் 14வது வசனம் நாம பார்த்தோம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துல முக்கியமா 2 பாகம் அங்க இருக்கிறத அந்த 2 வசனங்கள்ல நாம புரிந்து கொள்ளலாம். முத பாகம் என்னன்னா, ஆகியோர் நீ திருக்க தரிசனம் முறைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழி இருக்குது. இரண்டாவது சொல்லப்பட்ட பரிகாரண வசனத்தை நானே உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். இரண்டாவது பாகம் நாம் விசுவாசிக்கிறோம், அதை தேவன் அவர்களுடைய வாசித்தல் பண்ண அவர்களுடைய தேசத்தை முழுவதுமாக கொடுப்பார்.
ரெண்டு சகோதரர்கள் வந்து ஏற்கனவே இப்ப கூட ஓடி மூடிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேற்றுதல் பத்தி பேசிருக்கிறாங்க. இஸ்ரேல் குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது வேதத்துல, ஏசாயா புஸ்தகத்துல, செக்கராயா புஸ்தகத்துல, அப்புறமா எசேக்கியேல் புஸ்தகத்துல. ஆனா நான் ஒரு தீர்க்க தரிசனம் பத்தி கொஞ்சம் பேச விரும்புறோம். அது இன்னும் சம்பவிக்கல. ஆனா அது ரொம்ப ஒரு அருமையான காரியம் இருக்குது. எனக்கு அங்க தேவன் தீர்க்க அடையாள பாஷையில பேசியிருக்கிறார். எசேக்கியேல்ல 38 அதிகாரம் 14-16 யார வாசித்தா நல்லா இருக்கும். எசேக்கியேல் 38 அதிகாரம் 14-16 வரை.
ஜெருசலேம்